நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பண்பலை ஒலிபரப்பு 107.4.
விவசாயி விவசாயி.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களோட ரெஸ்பான்ஸ் தொலைபேசி மூலமாக நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறீங்க. அதிலேருந்து நம்ம நிகழ்ச்சிகளை வந்து எவ்வளோ தூரம் கேட்குறீங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சுது. நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வேணும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் சுண்டைக்காமத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பரவலாக பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தினம் படிக்கிறோம், கேட்குறோம். மனித உரிமைகள்னால் என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் விபி சாரதி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம். சொல்லுங்கள்.
சொல்லுங்கள் சார், மனித உரிமைகள்னால் என்ன? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் அனுசரிக்கப்படுது, அது மாதிரி மனித உரிமைகள் தினம் அது எப்போ அனுசரிக்கப்படுது? எதுக்காக வந்து இப்போதைக்கு மனித உரிமைகள் அப்படிங்கிற பேச்சு வந்து ரொம்ப பரவலாக வர காரணம்?
உலகெங்கும் மனித உரிமைகள் என்கிற சொற்றொடர் பரவலாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 10 ஒவ்வொரு வருடமும் உலகளாவிய அளவில் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த தினத்தை சர்வதேச மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கிறோம். மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுவதில்லை, அனுசரிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அனைவருக்கும் அனைத்து மனித உரிமைகளும் கிடைக்கிற போது தான் அது கொண்டாடப்படும் நேரமாக இருக்கும். அது கிடைக்காத வரை அதற்கான போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கிறதால் அந்த தினம் அனுசரிக்கப்படுகிற தினமாக இருக்கிறது. அப்படின்னா என்னென்னா அந்த நாளில் என்னென்ன மனித உரிமைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் நடந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் சொல்லி நம்மளை நாமளே அதுக்கான ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கலாம். ஒன்று, இந்த தினம் ஏன் டிசம்பர் 10 அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க 1948 ஐநா சபையில் முதல் முதலாக இந்த டிசம்பர் 10 தான் சர்வதேச மனித உரிமை சட்டம், அதாவது உலகளாவிய மனித உரிமை பிரகடனம், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுகிற அந்த UDHR சட்டம் வந்தது. ஆக இந்த சர்வதேச சட்டம், உலகளாவிய மனித உரிமை பிரகடனம், ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றிய அந்த நாள் டிசம்பர் 10 என்பதனால் அந்த நாளை நம்ம சர்வதேச மனித உரிமை தினமாக அனுசரிக்கிறோம். இந்த சர்வதேச சட்டத்தை இந்தியா உட்பட உலகின் அனைத்து நாடுகளும் அவங்கவுங்க மக்களுக்கு அதை நிச்சயமாக கொடுப்போம், அதை மதித்து நடப்போம், அந்த உரிமைகளை எக்காரணத்தை கொண்டும் மீறமாட்டோம் என்ற உறுதிமொழி கொடுத்து ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு சர்வதேச சட்டம். ஸோ அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 30 வகையான உரிமைகள் இருக்குது. அந்த 30 வகையான உரிமைகளும் மனித உரிமைகள். உதாரணத்துக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை உட்பட அரசு அதிகாரிகள் பொதுமக்களை கண்ணியமாக நடத்த வேண்டும், எந்த வகையிலும் சித்திரவதை செய்யக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் எவரையும் எந்த சூழ்நிலையும் சித்திரவதை செய்யக்கூடாது, கேவலமாக நடத்தக்கூடாது, எல்லோருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. வாழ்வதற்கான உரிமை என்று சொல்லுகிற போது வாழ்வதற்கான சூழல்கள் பெறுவதற்கான உரிமை, அதாவது உடை, உணவு, வீடு, நல்ல காற்று, தூய்மையான காற்று, தூய்மையான குடிநீர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெறுவதற்கான உரிமை. பெண்களுக்கான உரிமைகள், குழந்தைகளுக்கான உரிமைகள், விருப்பப்பட்ட நபரை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமை அப்படிங்கிற இந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் சேர்ந்தது 30 வகையான உரிமைகள் தான் இந்த சர்வதேச சட்டத்தில் 1948 இந்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ள சர்வதேச மனித உரிமை சட்டம்.
சரிங்க சார், மனித உரிமைகள் அனுசரிக்கப்படுது, ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவோம், திருமண நாளை கொண்டாடுவோம், இது வந்து இன்னும் உரிமைகள் கிடைக்கிற வரைக்கும் இது வந்து அனுசரிக்கப்பட தான் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. சரிங்க சார், இப்போ வந்து மனித உரிமைகள் அப்படின்னா என்ன, எதை வந்து மனித உரிமைகள்னு எடுத்துக்கிறது?
நான் சொன்ன இந்த சர்வதேச மனித உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 30 வகையான உரிமைகளும் மனித உரிமைகள் தான். ஆனால் இவை தான் மனித உரிமைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை. மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு சொற்றொடருக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் எல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பாக மனித உரிமைகளை இரு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, அதாவது சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இதை வந்து சிஎன்பி ரைட்ஸ் அண்ட் இஎஸ்சி ரைட்ஸ் என்று சொல்லுவோம் சுருக்கமாக. அந்த சிஎன்பி ரைட்ஸ் என்று சொல்லுகிற குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள், அதாவது ஒரு வாக்களிப்பதற்கான உரிமை, ஒரு அரசு அதிகாரிகள் கண்ணியமாக பொதுமக்களை நடத்த வேண்டும் என்ற உரிமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சித்திரவதை செய்யக்கூடாது எந்த காரணத்துக்காகவும் அப்படிங்கிறமான உரிமைகள் எல்லாம் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று சொல்லுவோம். எக்கனாமிக் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் என்று சொல்லுகிற போது வேலை வாய்ப்பிற்கான உரிமை, பெண்களுக்கான உரிமை, குழந்தைகளுக்கான உரிமை, விரும்பிய நபரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமை என்ற உரிமைகள் எல்லாம் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், அதாவது பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள் என்று சொல்லுவோம். ஆக இந்த இரண்டு பெரும் பிரிவுகளான சிஎன்பி ரைட்ஸுக்கும் இஎஸ்சி ரைட்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய சர்வதேச சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் எல்லாவற்றிலும் இந்திய அரசு உட்பட நிறைய ஐநா சபை உறுப்பு நாடுகள் கையொழுப்பமிட்டு தங்கள் நாட்டு மக்களுக்கு அந்த உரிமைகள் எல்லாம் மதித்து நடப்போம், அந்த உரிமைகள் எவரேனும் மீறினால் அவர்கள் மீது நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம், குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தருவோம் அப்படின்ட்டு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இது இந்த உரிமைகள் எல்லாம் சரிவர நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக சர்வதேச அளவில் கமிட்டி இருக்கிறது, யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ என்று சொல்வார்கள், யூபிஆர் என்று சொல்வார்கள். ஐநா சபையிலே நிறைய நிபுணர்கள் அடங்கிய குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்களில் இந்திய அரசு உட்பட எல்லா நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அறிக்கைகளை கொடுக்கணும். இந்த மாதிரி உரிமைகள் வந்து எப்படி நடத்தப்படுது, மீறப்பட்டதுன்னா அதுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தாங்க, என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஐநா சபைக்கு அறிக்கையாக தரணும். அந்த அறிக்கையை பரிசீலனை பண்ணுவாங்க, ஐநா சபையில் பரிசீலனை பண்ணுவாங்க. ஸோ அது பரிசீலனை பண்ணி திருப்திகரமாக இல்லைன்னா அதுக்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கையை அந்த அரசு எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க பரிந்துரையாக ஐநா சபையில் கொடுப்பாங்க. அந்த பரிந்துரைகளை நிறைவேற்றுறாங்களான்ட்டும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க, ஸோ கண்காணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் இலங்கை அரசு மனித உரிமைகளை மீறினதாக சொல்லி அதுக்கான புகார் வந்து ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றி இலங்கை அரசு தொடர்ந்து அந்த மனித உரிமைகளை மீறினதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அதுக்கு இனி அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுதுங்கிற கேள்விகள்லாம் ஐநா சபையில் கேட்டது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
சரி, இப்போ சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரைட்ஸ்னு எல்லாமே சொல்கிறீங்க. அதை படிக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, ஒருத்தரை விரும்பி தேர்ந்தெடுத்துக்கிறது எல்லாமே உரிமை. ஆனால் அந்த மாதிரி பக்கம் வரும்போது அது சில ஜாதி கலவரங்களில் போய் முடியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி சில உரிமை மீறல்கள் மீறப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மனித உரிமைகள் அமைப்பு வந்து தலையிடுறாங்க. ஒவ்வொரு சமயம் நம்ம பார்க்கும்போது இந்த மனித உரிமைகள் அமைப்பு இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஒரு சமயம் இந்த தலையீடு தேவையில்லையோ, ஒரு குறுக்கீடாக இருக்கும் அப்படின்னு கூட நினைக்க தோணுது. அப்போ எதை எதை வந்து நம்ம வரையறுக்கலாம், இது மனித உரிமைகளுக்கு உட்பட்டது, இது மீறியது அப்படின்னு எதாவது வரையறுக்கலாம்?
முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, மனித உரிமைகள் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு சார்பான ஒரு விஷயமும் கிடையாது, யாருக்கும் எதிரான ஒரு விஷயமும் கிடையாது. உதாரணத்துக்கு என்னென்னா, ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுகிற போது அது இட் இஸ் எய்தர் சீன் ஆஸ் ஆன்டி போலீஸ் ஆர் ப்ரோ கிரிமினல், அதாவது குற்றவாளிகளுக்கு சாதகமான விஷயமாகவோ அல்லது காவல்துறை உட்பட அரசு அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு விஷயமாகவோ அதை நிறைய பேர் தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. மனித உரிமை என்று சொல்கிற போது எந்த பாரபட்சமுமின்றி ஒரு விஷயத்தை அணுகுகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மனித உரிமை விஷயம்னு சொல்கிறோம். ஆக மனித உரிமை அமைப்புகள் ஒரு விஷயத்தில் தலையிடுறாங்க, அது அப்படிங்கும்போது என்னென்னா, பாரபட்சமின்றி அந்த விஷயத்தை அணுகி எது உண்மை அப்படின்னு சொல்லி உண்மை அறியும் குழு, ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்ஸ் எல்லாம் வச்சு உண்மை அறியும் குழு மூலமாக உண்மைகள் பல சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே விசாரித்து அவங்கள் ஒரு அறிக்கை அரசுக்கு தருகிறார்கள் என்றுகிற போது பாரபட்சமின்றி அவர்கள் செயல்படுகிறார்களா என்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, மனித உரிமை அமைப்புகள் எதில் சம்மந்தப்படலாம் எதில் சம்மந்தப்படக்கூடாது என்று வரையறுப்பது நம்ம சரியான விஷயம் அல்ல. ஆனால் சாதாரணமாக என்ன சொல்லுவோம்னாக்க, ஒரு கொடூரமான குற்றங்கள் நடந்துச்சு, ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் நடக்கிற போது மனித உரிமை அமைப்புகள் ஏதோ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியான தவறான கருத்து சில பேர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மனித உரிமை அமைப்புகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகலாம் செயல்படலை. அந்த மாதிரியான சம்பவங்களில் மனித சமுதாயத்தில் இதற்கு முன்னாடி என்ன மாதிரி அதை விஷயத்தை கையாண்டிருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரி பலன் கிடச்சிருக்கு, பின்னர் அந்த மாதிரி சமுதாயத்தில் இந்த மாதிரி கொடூரமான குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், இது சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மனித உரிமை அமைப்புகளோ பிற அமைப்புகளோ அந்த விஷயத்தை சொல்லுகிற போது அதை நாம் காது கொடுத்து அந்த விஷயத்தை கேட்டு அதை நம்மளால் சிந்தனை செய்து பரிசீலனை செய்ய முடிகிற அளவுக்கு பொறுமை இருக்கணும். முதல்ல ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக அணுகுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம், ஆனால் அறிவுபூர்வமாக அந்த விஷயத்தை அணுகி இதற்கு முன்னர் சமுதாயத்துக்கு கிடைச்ச அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டு பின்னர் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கக்கூடாது, நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா எது சரியான செயலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விவாதம் வருகிற போது பொறுமையோடு பல கருத்துக்களையும் பரிசீலித்து சிறந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் இருக்கணுமே தவிர மற்றபடி மனித உரிமை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா நாம் ஒருத்தர் ஒரு குற்றச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியா இல்லையா என்ற ஒரு முடிவை தான் நாம் எடுக்க முடியும். அதுக்கு தனியாக அமைப்புகள் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது, முறையான நீதி விசாரணை நடந்து அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் நிரபராதியா குற்றவாளியா என்று தீர்ப்பு அளிப்பதற்கு ஒரு அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்பு மூலமாக ஒருத்தரை குற்றவாளியா நிரபராதியான்னு தீர்மானம் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அவருக்கு எக்காரணத்தை கொண்டும் தண்டனையிலிருந்து தப்பிக்காதபடியான வழிவகைகளை நம்ம செய்யணும். ஏன்னா நீதி நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இரண்டு விஷயம் உள்ளடக்கினது. ஒன்று, யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அது ஒரு விஷயம். அதுதான் நியாயம், அதுதான் நீதி நிலைநிறுத்தப்பட்டதாக கருதப்படும். இன்னொன்று, பாதிக்கப்பட்டவருக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நீதிங்கிற ஒரு விஷயம். ஆக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணலாம் தான் முடியுமே தவிர சம்பந்த ஒரு விஷயத்தை பேசுகிற போது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மனிதனே அல்ல, அவருக்கு ஏது மனித உரிமை அப்படின்னு பேசுவது வந்து ஒருத்தர் மனிதரா மனிதர் இல்லையான்னு முடிவு பண்ணுற உரிமை மற்ற இன்னொரு மனிதருக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக மனிதரா இல்லையா மனிதனே இல்லை அவனுக்கு ஏது மனித உரிமை அப்படின்னு பேசுவதெல்லாம் ரொம்ப எளிதான ஒரு விஷயம், உணர்வுபூர்வமான விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான குற்றத்தை அவர் செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. தனிநபர் உறவுகளில் பார்த்தோம்னாக்க சாதாரண ஒரு குற்றம் நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை ஏதோ ஒரு வகையில் நமக்கு தீங்கு விளைவிச்சவங்க கூட உடனே நம்ம அவங்க சாகணும்னு கூட நம்ம நினச்சிருப்போம். ஸோ அது தனிநபருடைய விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அதுபடியெல்லாம் நம்ம விஷயங்கள் நடந்துச்சுனாக்க சமுதாயத்துக்கு நல்லதல்ல. ஆக ஒருத்தர் மனிதரா இல்லையா மனிதரே இல்லை அவர் மிருகம் அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பதற்கு இன்னொரு மனிதருக்கு நிச்சயமாக உரிமை இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். குற்றவாளியா இல்லையான்னு தீர்ப்பு கொடுப்பதற்கு தான் உரிமை இருக்குது, அதுக்கு வந்து அமைப்புகள் இருக்குது, அதுக்கான முறையான விசாரணை நடத்தி அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க, அதுக்கு உரிய தண்டனை கொடுப்பாங்க. ஆக மனிதரே இல்லை அவங்களுக்கு ஏது மனித உரிமைன்னு சொல்கிறது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம், அது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதே இல்லை, மனித குலத்துக்கே அது எதிரான ஒரு விஷயம் அந்த மாதிரி பேசுறது.
குற்றம் நடந்தால் அதை தடுக்கிறதுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையும் இருக்குது, நீதித்துறையும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து குற்றவாளின்ட்டு சில அமைப்புகள் சொல்லுது, ஒருத்தரை வந்து மனிதனே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே நீதிமன்றங்களை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
இல்லை, நீதிமன்றங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டுலையுமே வந்து அவர் மனிதனா இல்லையான்ற கேள்வி எந்த வழக்கிலையும் வராது. அவர் நிரபராதியா குற்றவாளியா, குற்றவாளின்னா அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் சந்தேகத்திற்கிடமற்ற வகையில் நிரூபணமாகியுள்ளதா அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயமா அவர் நீதிமன்றத்தின் முன்னாடி இருக்குமே தவிர சம்பந்தப்பட்ட நபர் மனிதரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்வியே இல்லை. அங்கே சம்பந்தப்பட்ட நபர் மனிதருங்கிறதுனால தான் மனிதர்கள் நடத்தப்படுகிற ஒரு நீதிமன்றத்தில் அவர் மேலே மனிதர்கள் எல்லாம் விசாரணை பண்ணி மனிதர்கள் தீர்ப்பு தராங்க. ஆக சம்பந்தப்பட்ட நபர் மனிதரே இல்லை, நம்ம வெளியே பேசுகிற போது விவாதங்களில் மனிதனே இல்லை அந்த சம்பந்தப்பட்ட நபர் மனிதரே இல்லை அவருக்கு ஏது மனித உரிமைன்னு அப்படி பேசுவது வந்து தவறு தான் நான் சொல்கிறேன்.
சரிங்க சார். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் அப்புறம் புகுந்த வீட்டில் அவங்க வந்து அன்பாக வச்சுருந்தாலும் சரி அடித்தாலும் கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட பெண்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதை அடக்குமுறைன்னு சொன்னாலும் கூட இன்னும் நிறைய பேர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா குரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட குட்டுப்பட்டால் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட மாணவர்களும் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், கம்யூனிகேஷன் கேப், ஜென்ரேஷன் கேப், ஹியூமன் ரைட்ஸ் நிறைய சொற்றொடர்கள் வந்துருச்சு. அதனால் இதை பற்றிய விழிப்புணர்வும் நம்மளுக்கு தெரியறதுக்கு இருக்குதுங்களா? எப்படின்னு சொல்லுங்கள், ஹியூமன் ரைட்ஸோட ரோல் என்ன இதில்?
அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் நினைக்கிறேன் மனித வரலாற்றில் அடி வாங்கின ஆள் அதை சந்தோஷமாக ஏற்றுட்டுருப்பார்னு நான் ஏற்றுக்கல, நான் நினைக்கல. ஏன்னா அடி வாங்கின ஆள் அடி வாங்கினப்போ நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பாங்க, அதுக்கு அது அந்த வழி உணர்வாங்க, அதனால் அதை ஏற்றுட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் பின்னாடி வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அதை ஏற்று கேள்வி கேட்க முடியாதுங்கிற சூழ்நிலை. அப்புறம் சமுதாய விழுமியங்கள், அதாவது சோஷியல் வேல்யூஸ். இப்போ நீங்கள் சொன்னபடி குரு பக்தி, அப்புறம் கணவன் மேலே இருக்கிற பக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுட்டு குழந்தைங்கன்னா பெத்த குழந்தை தானே, குழந்தைய அடித்து வளர்க்கலைன்னா குழந்தை கெட்டு போயிடுவான்னு நினைக்கிறது. அப்புறம் ஆங்கிலத்தில் கூட இருக்குது, ஸ்பேர் தி ராட் ஸ்பாயில் த சைல்டு என்று சொல்வார்கள். அதாவது குச்சி எடுத்து குழந்தைய அடிக்கலைனாக்க குழந்தைக்கு படிப்பு வராது, குழந்தை கெட்டு போயிடுவான்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தமிழில் கூட அடி உதவ உறவு மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு பழமொழி. இந்த தவறான கருத்துக்கள் உள்ள பழமொழிகளும் இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. என்ன ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, வன்முறை நியாயப்படுத்துகிற எந்த ஒரு சமுதாயமும் வந்து மனித சமுதாயம் முன்னேறுவதற்கான ஒரு விஷயத்தை பண்ணலை. வன்முறையற்ற ஒரு சமுதாயம்தான் மனிதனுடைய நோக்கமாக இருக்க முடியும், சரியான நோக்கமாக இருக்க முடியும். அது சில இடங்களில் வன்முறை சரிதான், சில இடங்களில் வன்முறை சரியில்லை. வன்முறை எதுக்காக பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும். வன்முறையோட நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்கும்போது வன்முறை என்ன தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னாக்கா, இந்த ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது இறுதி இலக்கு வந்து சரியானதாக இருக்கும்போது அதை எப்படி அணுகுகிறோம் என்பது வந்து தவறில்லை, அது வன்முறையாக இருந்தாலும் அது தவறில்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்க முடியாது. போகிற வழி சரியான வழியாக இருந்தால் தானே இலக்கை ஒழுங்காக அடைய முடியும்.
மனித உரிமைகள் பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் வி பி சாரதி அவர்கள்.
ஆக சமுதாயத்தில் ஒழுங்கை கொண்டு வர்றது, குடும்பத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை என்கிற நல்ல நோக்கத்தை அடையணும் அப்படின்னாக்க அதுக்கான வழிமுறைகள் வந்து சரியான வழிமுறைகளாக இருக்கணும். வன்முறை மூலமாக நிச்சயமாக இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, செய்திகளில் நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஒரு கருத்தாக்கம் இருந்ததுன்னா, வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே வன்முறை இருந்ததுனாக்க, அதாவது கணவன் மனைவி மேலே வேறு பெண்கள் மேலே வீட்டில் இருக்கிற பெண்கள் மேலே வன்முறையை பிரயோகித்தனாக்க அதை வந்து குடும்ப விஷயமாக கருதப்பட்டு பின்னாடி பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எதுவும் சொந்தக்காரங்க கூட கேள்வி கேட்க முடியாத ஒரு விஷயமாக அவங்க குடும்ப விஷயம் என்று சொல்லப்பட்ட விஷயம் காலமெல்லாம் இருந்தது. இன்றைக்கும் நிறைய பேர் தவறாக அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பெற்றவங்க வந்து குழந்தைய வந்து இப்போ ஒழுங்குபடுத்தணும்னா அடித்தாங்க அப்படின்னாக்க அது வந்து நியாயப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருந்தது. பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறது வந்து அது நியாயப்படுத்தின காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கனாக்க இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே வன்முறை நடக்கக்கூடாது, நடந்துச்சுனாக்க யார் அந்த வன்முறையை பண்ணாங்களோ அந்த ஆண்மகனை குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கணும், வீட்டுக்கே வரக்கூடாது. அந்த வன்முறையை பிரயோகித்த ஆண் அந்த வீட்டுக்கு அவன் வீட்டுக்கே அவன் வர முடியாது அப்படின்ட்டு ஸ்டே ஆர்டர் கோர்ட்டு கொடுக்குற அளவுக்கு குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று வந்திருக்கு. கடந்த 2005 இன்றைக்கி வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி தனது கணவனாகவே இருந்தாலும் அவருடைய வீடாகவே இருந்தாலும் இவர் எனக்கு வன்முறையை பிரயோகித்தார், திரும்பவும் வன்முறையை பிரயோகிப்பார் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் வீட்டில் இருந்தால் என்னால் வாழ முடியாது அந்த வீட்டில் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்தாங்கனாக்க நிச்சயம் அந்த வன்முறையை பிரயோகித்த ஆண் நீ அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளை வந்து பெற்றோர்களாகட்டும் வேறு எந்த நபர்களாகட்டும் வன்முறையை பிரயோகித்தாங்கனாக்க அந்த வன்முறையை உபயோகித்த எந்த ஒரு நபரும் வந்து சட்டத்திற்கு முன்னாடி பதில் சொல்லணும், அவங்க கைது செய்யப்படுவார்கள். அது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவியர்கள் மேலே வன்முறையை பிரயோகித்த நிறைய ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது என்கிற விஷயம் எல்லாருக்கும் இப்போ பரவலாக செய்தித்தாள் மூலமாக பார்த்துருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி காவல்துறையினரும் எந்த விதத்துலேயும் வன்முறையை பிரயோகிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம், செக்ஷன் 330 இந்தியன் பினல் கோட், இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 330 படி எந்த ஒரு காரணத்துக்காக, அதாவது உண்மையை வரவழைப்பதற்காகவோ, ஒப்புதல் வாக்குமூலம் பெறுவதற்காகவோ, அல்லது திருடு போன பொருளை மீட்பதற்கு என்ற காரணத்திற்காகவோ, வேறு எந்த காரணத்துக்காகவோ எந்த ஒரு கைதியையும் எந்த விதத்திலையும் வன்முறை பிரயோகப்படுத்தினாலும், சித்திரவதை செய்தாலும், கட்டாயப்படுத்தினாலும், அந்த செயலை செய்த காவல்துறை அதிகாரி அல்லது பிற அரசு அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அந்த சட்டப்பிரிவின்படி. அதனால் வன்முறை சட்ட ரீதியாக எல்லா சூழ்நிலையிலும் எந்த நபரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது பயன்படுத்தினால் அது அவன் பயன்படுத்தின நபருக்கு சிறை தண்டனை இருக்குன்ட்டு சட்ட ரீதியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்ம முதல்ல தெளிவாகிக்கணும். இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான சூழல் சட்ட ரீதியாக ஒரு விஷயம் உருவாகுதுன்னாக்க அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம மனித சரித்திரத்தில் நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் எல்லாரும் பேசி பகிர்ந்துக்கிட்டு எது சரியானதாக இருக்க முடியும் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்ட்டு நிறைய விவாதங்கள் நடைபெற்று அதில் சரியான முடிவை எடுத்து அதுபடி தான் ஒரு சட்டமாகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சட்டம் அப்படி இருந்தாலும், சட்டம் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் சட்டம் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு பேசுவது வந்து சரியான விஷயம் அல்ல. சட்ட விரோதமான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. இது ஒன்று. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து, இப்போ உண்மையாகவே இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு, கல்வி அறிவு பெருகிட்டு வருது, விழிப்புணர்வும் அதிகமாகிட்டுருக்கு. அதே சமயத்தில் என்னென்னா பொறுமையின்மையும் நிறைய அதிகமாகிட்டுருக்கு, அதான் உண்மை. அதனால் கூட்டு குடும்பமாக இருந்தது, கூட்டு குடும்பங்கிறது உள்ள பெண்களுடைய உரிமைகள் மீறப்பட்டு நசுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும், இன்றைக்கி தனிப்பட்ட நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்கிற தனி குடும்பமாக போனதுக்கப்புறமும் கூட நிறைய கணவன் மனைவியிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம எல்லோரும் பார்க்குறோம். ஆக இந்த சூழலில் பார்க்கும்போது சாதாரணமாக என்னன்னாக்க, ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னாக்க அதுக்கான அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த குற்றவாளிக்கு ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்தாக்க அந்த குற்றம் பின்னாடி நடக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட்டு அது சரியா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய சரித்திரத்தில் நம்மளுடைய படிப்பினை என்ன அப்படின்னாக்க, குற்றத்தினுடைய எந்த குற்றத்துக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், கொடூரமான தண்டனை கொடுத்தா அந்த குற்றம் குறைஞ்சிருமா அப்படின்ட்டெல்லாம் ஆய்வு செஞ்சு விரிவாக அலசி பார்த்ததில், குற்றத்தினுடைய தண்டனை என்ன கொடு அப்படிங்கிறத வச்சு, அந்த கொடூரத்தை வச்சு, கொடூரத்தன்மையை வச்சு குற்றம் எண்ணிக்கை, க்ரைம் ரேட் குறைகிறதில்ல, அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்தில் பிக் பாக்கெட் என்று சொல்லப்படுகிற அந்த குற்றத்துக்கு நிறைய குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. பிக் பாக்கெட்டை, அதாவது ஒருத்தருடைய பணப்பையை திருடுறது, அந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுங்கிறனால இதை தடுக்கணும், அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா அதுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, பப்ளிக் ஹேங்கிங் என்று சொல்லுகிற பொது இடத்துல அந்த பிக் பாக்கெட் செஞ்ச நபரை பொது இடத்துல மரண தண்டனை கொடுக்குற மாதிரி வழக்கம் இருந்தது. ஆனால் அந்த வழக்கம் ஏன் விட்டாங்கன்னா, அந்த மாதிரி பொது இடத்துல அந்த பிக் பாக்கெட்டுக்கு அந்த குற்றச்சாட்டை செஞ்ச, குற்றத்தை செஞ்ச அந்த நபருக்கு பொது இடத்துல மரண தண்டனை கொடுக்கும்போது எல்லா மக்களும் கூடி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற பொதுமக்களுடைய நிறைய பேருடைய மணிப்பர்ஸே நிறைய பேர் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அதனால் இது என்ன தெரிஞ்சதுனாக்க, குற்றத்துக்கான அந்த தண்டனையை கண்ணெதிராக இவங்க பார்த்தும் கூட அந்த குற்றம் நடக்காமல் அது தடுக்குதா, அந்த தண்டனை வந்து தண்டனையின் கொடூரத்தன்மைக்கு குற்றத்தை தடுக்கிற தன்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தி சிவிரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் டு தி க்ரைம் ரேட் என்று சொல்லுவார்கள். அதாவது குற்றத்தின் தண்டனையினுடைய தன்மை, கொடூரத்தன்மை அந்த குற்றத்தை குறைக்கிற தன்மை உடையதாக இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இதை டிட்டரண்ட் தியரி என்று சொல்வார்கள். அதாவது இந்த மாதிரி குற்றம் செஞ்சால் அந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த தண்டனையை இப்போ நினச்சாவே பயப்படுற அளவுக்கு இருந்தால் அந்த குற்றம் நடக்காமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு பேர் டிட்டரன்ட் தியரி என்று சொல்வார்கள். அதாவது இட் வில் டிட்டர் த ஃபியூச்சர் கிரிமினல்ஸ் ஃப்ரம் கமிட்டிங் தி சேம் கிரைம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மாதிரியான ஒரு தன்மை, அதாவது எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட குற்றங்களை செய்யாமல் தடுக்கிறதுக்கான ஒரு தன்மை மரண தண்டனைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றங்கள் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றங்கள் குறைஞ்சதாகவும் வரலாறு இல்லை, மரண தண்டனை இல்லாத குற்றங்கள் அதிகமானதாகவும் ஆய்வில் இல்லை. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ என்று ஒரு அமைப்பு இருக்குது, NCRB. அதே மாதிரி உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது. என்ன மாதிரி குற்றங்கள் நடக்குது, அதுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படுது, அப்புறம் அந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாகுதா, அந்த மாதிரி குற்றங்கள் குறையுதா அப்படின்றலாம் நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக கொடூரமான குற்றத்துக்கு சாதாரண தண்டனை கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக உலகில் கிட்டத்தட்ட 85% நாடுகளில் அது நடைமுறையில் இல்லை, சட்டத்திலையும் இல்லை நிறைய நாடுகளில். அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாடுகள் எல்லாம் வந்து அப்போ குற்றங்கள் எல்லாம் அதிகமாகுதான் அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. மரண தண்டனை இருக்கிற நாடுகளில் வந்து குற்றங்கள் குறையுதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆக அப்போ என்னென்னா ஒரு குற்ற செயல் நடக்கிற போது இரண்டு வகையில் நடக்கலாம். ஒன்று வந்து உணர்வு பூர்வமாக நடக்கலாம், இன்னொன்று அது வந்து திட்டமிட்டு நடக்கலாம். இது ரெண்டு வகையில் தான் ஒரு குற்றச்செயல் நடக்க முடியும். உணர்வு பூர்வமாக ஒரு குற்றச்செயல் நடக்கிற போது அதுக்கு வந்து என்ன மாதிரியான அந்த செயல் செஞ்சால் என்ன மாதிரியான தண்டனை அப்படின்ட்டெல்லாம் யாரும் யோசிக்க போகிறதில்ல, அந்த செய்கிற ஆள் யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா அதுவே உணர்வு பூர்வமாக நடக்கிற ஒரு விஷயம். ஆக அந்த மாதிரி சமயத்துலேயும் அதுக்கு என்ன தண்டனை இருந்தாலும் அதை பற்றி அது இட் வில் ஹாவ் நோ எஃபெக்ட், ஸோ அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு நடத்தப்படுகிற அந்த அரசியல் கொலைகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா, அரசியல் கொலைகளும் பிற கொலைகளும் சரி, திட்டமிட்டு நடக்கிற போதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை பண்ணுகிற குற்றவாளிகளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி குற்றம் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவங்க அது பண்ணுகிறாங்க அப்படிங்கும்போது தண்டனையினுடைய கொடூரம் அவங்கள பாதிக்குது, அவங்கள தடுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் தண்டனையினுடைய கொடூரத்தன்மை குற்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்குது அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இதான் உண்மை.
அந்த டிட்டரன்ட் தியரை பற்றி நல்லா சொன்னீங்க. அதாவது தண்டனையின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்டனைகள் கம்மியாக இருந்த நாடுகள்லேயும் குற்றங்கள் கம்மியாக இருக்குது, தண்டனை அதிகமாக இருந்த நாடுகள்லேயும் கூட குற்றங்கள் பெருகி இருக்குது. இதுங்கிற டிட்டரன்ட் தியரை பற்றி நல்லா சொன்னீங்க சார். சரி, இப்போ வந்து குழந்தைகள் உரிமை இருக்குது, பெண்கள் உரிமை இருக்குது, இப்போ இதில் இருந்து மனித உரிமைகள் எப்படி வேறுபட்டிருக்குது?
ஆக்சுவலாக வேறுபாடு எதுவும் இல்லை. சாதாரணமாக மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வந்து ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுகிற போது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, அந்த மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை அரசுகள் இடத்துல இருக்குது. ஏன்னா நான் முதல்லே சொன்னபடி 1948 December 10 சர்வதேச மனித உரிமை பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற 30 வகையான உரிமைகளையும் எங்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் மீறமாட்டோம், அதை மதித்து நடப்போம், அதை உறுதி செய்வோம், அந்த உரிமைகளை அவர்கள் அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவோம் என்று அரசுகள் உறுதிமொழி கொடுத்துருக்கின்றன. ஸோ மனித உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிற போது அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கணும். அரசு அதிகாரிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருந்தால்தான் அது மனித உரிமை மீறல் விஷயமாக, மனித உரிமை விஷயமாக அது கருதப்படும். ஆனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவங்கள் உரிமைகளை காப்பவர்களும் சரி மீறுபவர்களும் சரி அரசு அதிகாரிகளாகத்தான் அவர்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நபர்கள் தான் பெரும்பாலும் வந்து அவர்களுடைய உரிமைகளை காப்பவர்களாகவோ அல்லது மீறுபவர்களாகவோ இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனித உரிமை விஷயமாக அதை எப்படி ஏற்றுக்க முடியும், அவங்க தான் அரசு அதிகாரிகள் இல்லையே அவங்க உரிமையை மீறல் பண்ணுறவங்க அப்படின்னு அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மனித சமுதாயத்தில் பாதியாக இருக்கிற பெண்களுடைய உரிமைகள் மிகவும் முக்கியமான உரிமைகள் என்பதனால் மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை பெண்கள் உரிமைக்கும் குழந்தைகள் உரிமைகளுக்கும் நாம் கொடுத்தா தான், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் நமக்கு மனித சமுதாயத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான கருத்து வட்டத்தை குழந்தைகள் உரிமைகளும் மனித உரிமைகள் தான், பெண்கள் உரிமைகளும் மனித உரிமைகள் தான் என்று நாம் வச்சுருக்கோம்.
சில உரிமை மீறல்களை வந்து சிலர் தவறாக எங்களோட சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ கையை வீசி நடக்கலாம், மற்றவங்களை இடிக்காத வரைக்கும் அது உன்னுடைய சுதந்திரம் இல்லைங்களா? அது மாதிரி உரிமை மீறுது, ஆனால் அவங்க என்னோட சுதந்திரம்ங்கிறாங்க. உதாரணத்துக்கு பத்திரிகை சுதந்திரம்ங்கிறாங்க, சிந்தனை சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே மீறப்படுது?
ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, மனித உரிமைகள் என்று நாம் சொல்லுகிற போது எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் என்று நாம் சொல்லுவதில்லை. அதே மாதிரி பெண்கள் உரிமைகள் என்று சொல்லுகிற போது எல்லா பெண்களும் நல்லவர்கள், எல்லா பெண்களும் சரியாகத்தான் நடப்பார்கள் என்று நாம் சொல்லுவதில்லை. குழந்தைகள் உரிமைகள் என்று சொல்லுகிற போது குழந்தைகள் எப்போதுமே நாம் கண்டிக்கவே கூடாது அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் சொன்னபடி ஒருத்தருடைய உரிமைகள் என்று நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, மனித உரிமைகள் என்று எதை சொல்கிறோம் என்றால், அவர்கள் தவறே செய்தாலும் கூட உண்மையிலேயே தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை முறையான நீதி விசாரணை மூலமாக தான் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி அவர்களுக்கு நிரூபித்து தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை நாகரிகமான சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அந்த தண்டனை மனித குலத்தில் மற்றவங்களுக்கு அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு பார்த்தா, ஆமாம் அவன் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கான் அப்படின்னு நீ பார்த்து, ஈ ஷுட் பி எ லிவிங் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற விஷயமாக தான் இருக்கணும். அப்படிங்கிற விஷயங்களை உள்ளடக்கினது தான் இந்த மனித உரிமைகள்ங்கிற விஷயம், பெண்கள் உரிமைகள்ங்கிற விஷயம், மற்ற பத்திரிகை உரிமைகள், எல்லா விஷயமுமே அப்படி தான். அதனால் பத்திரிகை உரிமைகள் மற்ற உரிமைகள் எல்லாம் சொல்லுகிற போது எல்லா பத்திரிகைகளுமே சரியாக தான் நடக்கிறார்கள் அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் விமர்சத்துக்கு அப்பாற்பட்டவை அப்படின்னெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஏன் சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்க, அது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். சில இந்த அடிப்படையாக சில மனுஷனாக பிறந்துட்டாவே சில விஷயங்கள் வந்து அவனுக்கு வந்துடுது, சில உரிமைகள் அவனுக்கு வந்துரு கூடவே பிறக்குது, அவன் கூடவே பிறக்குது. அப்புறம் அவன் இயற்கையாக மரணிக்கிற போது தான் அந்த உரிமைகள் அவனை விட்டு போகும். மற்றபடி நடுவில் அவன் வாழ்கிற போது அவனுடைய உறவுகளில் அவன் செயல்பாட்டில் என்ன தவறு நடந்தாலும் அது ஆக்சுவலாக சட்டப்படி முறையான விசாரணை பண்ணி தான் அது தீர்க்கணுமே தவிர வேறு உணர்வு பூர்வமாக அதை அணுகக்கூடாது அப்படின்னு தான் அதனுடைய கருத்து. அதாவது என்னென்னா, மனித உரிமைகளை பற்றி பேசும்போது மற்றவங்களுக்கு கடமை கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. உரிமைகள் வந்து என்னது, இப்போ ஒரு நபருடைய உரிமைகள் என்று பேசுகிற போது மற்றவர்களுடைய உரிமைகளை மதித்து நடப்பது அவருடைய கடமை. அதே மாதிரி மனித உரிமைகள் என்று பேசுகிற போது அரசு அதிகாரிகள் அதை பொதுமக்களுடைய உரிமைகளை மதித்து நடக்க வேண்டியது அரசு அதிகாரிகளுடைய கடமை, அரசினுடைய கடமை. ஆகையினால் கடமை சேர்ந்தது தான், மற்ற உரிமைகளை மதித்து நடப்பது தான் ஒவ்வொருவருடைய கடமை. அதனால் கடமை இல்லாமல் மனித உரிமையை பற்றி பேசும்போது கடமை இல்லையான்னா நிச்சயம் கடமை இருக்குது, அது மற்றவருடைய மனித உரிமைகளை மதித்து நடப்பது.
சரிங்க சார், இப்போது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறோம், அது வந்து நார்மலாக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறதுக்கும் மனித உரிமைகள் மூலமாக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறதுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்குதுங்களா? விரைவாக நீதி கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா?
விரைவான நீதி கிடைப்பது என்பதும் ஒரு அடிப்படையான மனித உரிமையான விஷயம்தான். ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்று சொல்வார்கள். அதாவது நீதி கிடைப்பதற்கு காலதாமதமானால் அது நீதி மறுக்கப்படுவதற்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனால் இது கூட சொல்லும்போது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார்கள், அதாவது ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரிட் என்று சொல்வார்கள். அதாவது விரைவாக நீதி கிடைக்கணும் என்பதற்காக ஒரு முறையற்ற விசாரணை மூலமாக விதிமுறைகளை பின்பற்றாமல் ஒரு விசாரணை செய்து அதன் மூலமாக ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அதுவும் நீதி தவறி நடப்பதாக கருதப்படும். அதனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வி வில் ஹாவ் டு ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ். அதாவது நாம் பாரபட்சமின்றி எந்த விதி முறையற்ற வகையிலும் நடக்காமல் முறையான விசாரணையில் காலதாமதம் ஏதுமின்றி எந்தவித நியாயமான காரணமும் இன்றி காலதாமதம் எதுவும் இல்லாமல் விரைவான விசாரணை மூலம் ஒருத்தருக்கு நீதி கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம மனித உரிமையான விஷயம்னு சொல்கிறோம். அப்படி பார்க்குறபோது இன்றைக்கி மனித உரிமை மீறல் புகார் என்று இருந்தால் அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை நீதிமன்றங்கள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் மூலமாக ஒரு புகாரினை தனிநபர் புகார் செக்ஷன் 200 CRPC என்று சொல்வோம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 200 படி தனிநபர் புகாராக பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக அந்த புகாரை நாம் தாக்கல் செய்யணும். அந்த புகார் தன்மையை பொறுத்து அவர் அந்த நீதிபதி சாட்சிகளை எல்லாம் விசாரித்து அது செஷன்ஸ் நீதிமன்றம் நடத்தக்கூடிய வழக்காக இருந்தால் அந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்வார். அந்த நீதிமன்றத்தில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முழு வழக்கு விசாரணை நடப்படும். இந்த மாதிரியான விசாரணையின் முடிவில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் குற்றவாளியாக கருதப்பட்டு நிச்சயமாக தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நீதியின் ஒரு அங்கம். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நிரூபிக்கப்பட்ட பிறகு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகு தண்டனை கொடுப்பது நீதியின் ஒரு அங்கம். இன்னொரு அங்கமான பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு என்கிற ஒரு விஷயம், இழப்பீடு மற்றும் மற்ற நிவாரணங்கள் எல்லாம் கிடைக்கிறதுங்கிறது மனித உரிமை ஆணையங்கள் மூலமாக. இப்போ சென்னையில் மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குது, தேசிய மனித உரிமை ஆணையம் புதுடெல்லியில் இருக்குது. இந்த இரண்டு ஆணையங்களில் ஏதோ ஒரு ஆணையத்தை அணுகி மனு செய்கிற போது விசாரணை நடத்தி அவர்கள் அது சம்பவம் உண்மை என்று தெரிந்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடும் பிற நிவாரணங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
சரிங்க சார், இப்போ கோவை மாவட்டத்தில் மனித உரிமை மீறப்படுது அப்படின்னு ஒருத்தர் நினச்சார்னா அவரை யார் அணுகிறது?
கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே மனித உரிமை நீதிமன்றம் இருக்குது. சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு மனித உரிமை நீதிமன்றத்தில் மனு செய்வதற்காக அவர்கள் உதவி செய்வாங்க. அதை தவிர கோவை மனித உரிமை அமைப்பு மாதிரியான எங்கள் அமைப்பு மாதிரி சில ரெண்டு மூணு அமைப்புகள் சிறப்பாக செயல்படுறாங்க. அந்த அமைப்புகள் மூலமாக என்ன மனித உரிமை புகாரோ அதை சொல்லி பிற அரசு ஆணையத்தை எப்படி அணுகிறது, நிவாரணம் எப்படி கிடைக்கிறதுன்னு வழிகாட்டுதல்களை அவங்க பெற முடியும்.
ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. மனித உரிமைனா என்ன, எப்படி மீறப்படுது, மீறினா என்னென்ன பண்ணணும், கோவை மாவட்டத்தில் யாரை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றிங்க.
மனித உரிமைகள்னா என்ன, அதன் அவசியம் மற்றும் அதை மீறினால் அதற்குண்டான தண்டனைகள் பற்றி விவரமாக எடுத்து சொன்னாங்க கோவை மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் வழக்குரைஞர் VP சாரதி அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா. நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நமது தொலைபேசி எண் 042224315.